అల్లెలు అల్లెలు అల్లెలూయా యేసువై పోత్రుంగల్ అల్లెలు 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 అల్లెలూయా యేసువై పోత్రుంగల్ ఎన్నాడుగల్ ఎనదు కురలుకు సెవి సాయ్కిన్రనె எனக்கு அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள் அல்லேலூ 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
ஆன்மாவோடும் இருப்பாராக
மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாட்சி உமக்கே
அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 28 முதல் 32 வரை இயேசு கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர் மூத்தவரிடம் போய் மகனே நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார் அவர் மறுமொழியாக நான் போக விரும்பவில்லை என்றார் ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார் அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார் அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர் இயேசு அவர்களிடம் வரி தண்டுவோரும் விளைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார் நீங்களோ அவரை நம்பவில்லை மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர் அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை அவரை நம்பவும் இல்லை என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே உங்களை மீண்டுமாய் சந்தித்து வார்த்தையினுடைய வல்லமையை உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையின்பால் ஈர்க்கப்படுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதை நம்ம மறக்கக்கூடாது நம்முடைய திருவை நிறைய அடையாளங்கள் ஆண்டவரை நெருங்கி வர்றதுக்கு கொடுத்திருக்கிறது அருட்சாதனங்கள் தான் இன்றைக்கு திருவை நமக்கு கொடுத்திருக்கிற சிறப்பான ஆசீர்வாதத்தினுடைய தலங்கள் ஆசீர்வாதம் வந்து கிரேஸ் ஃப்ளோயிங் இன் டு த பர்சன் திருவைக்குள்ள ஆசீர்வாதங்கள் எப்படி உள்ளே வருது அப்படின்னா இந்த அருட்சாதனங்கள் வழியாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த அருட்சாதனங்களுடைய பிறப்பிடம் எங்கன்னா வேதம் விளியம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வேதத்தை நீங்கள் மையமாக வைத்து கட்டி எழுப்புகிற ஒரு உள்ளம் கட்டி எழுப்புகிற உங்களுடைய ஆன்மீக தலம் கண்டிப்பாக இந்த திரு அவையிலே மற்ற காரியங்களிலே பரிணமிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் என்று நம்ம சொல்லுகிறோம் இதெல்லாம் பிசாசு என்ன செய்கிறான்னா இன்றைக்கி ஆண்டவரை வந்து சோதிச்சான் பார்த்தீங்களா இதில் மலையில் சோதிக்கிற போது பிசாசு அவன் என்ன செய்தான் வேதத்தை காட்டினான் பைபிளை காட்டினான் பைபிளில் இருக்கிற வசனத்தெல்லாம் சொன்னான் இதபார் இப்படி இருக்குது இதபார் இப்படி இருக்குது அதனால் இதை செய் அப்போ வேதத்தில் இருக்கிற காரியத்தை காட்டிட்டு வேறு ஒன்று செய்ய சொன்னான் அப்போது அதே போல் சில காரியங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு என்னென்னா வேதத்தை கையில் கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த திரு அவையினுடைய அடையாளங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டாயிற்று இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பைபிளில் இருக்கிறதெல்லாம் வந்து அதை நம்ம வாசித்தா போதும் அதிலிருந்து நம்ம வந்து அறிவை பெற்றுக்கொண்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும்தான் தேவையாக இருந்திருந்தால் இயேசு சாமி மற்ற எதையுமே செய்திருக்க வேண்டாம் எல்லாரையும் உட்கார வச்சு அவர் என்ன செஞ்சுருக்கலாம் பக்கம் பக்கமாக பைபிளை படிக்க வச்சுருக்கலாம் பழைய ஏற்பாட்டை தோறாவை மனப்பாடம் பண்ணுங்கடா எல்லாம் அப்படின்னு சீடர்களெல்லாம் உட்கார வச்சு குச்சி வச்சு அவர் என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லி கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். தந்தை இடத்துல அப்பா எல்லாத்துக்கும் மனப்பாடம் பண்ண வச்சுட்டேன்பா அப்படின்னு பைபிளை கொடுத்துட்டேன், எல்லார் கையிலையும் நம்ம தோரா புத்தகத்தை கொடுத்துருக்குறேன், இணை சட்டத்தை கொடுத்துருக்குறேன், எல்லாம் கொடுத்துட்டேன், ஐ ஹவ் டன் மை ஜாப்னு போயிருக்கலாம். அப்போ இயேசு சாமி அவருடைய முழுமையான அடையாளம் நமக்கு பல காரியத்திற்கு அது அடிப்படையாக அதனுடைய துண்டுகோலாக இருந்திருக்கு. அதை அவர் உருவாக்கி கொடுத்தவர். அதற்கு பிறகு திரு அவை என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ இயேசுடைய மரணமே பாருங்களேன், சிலுவை மரணத்தை சீடர்கள் உடனே புரிந்து கொள்ளலையே. அவர் சொன்னப்பெல்லாம் வேண்டான்னாங்க, அவர் சொன்னப்பெல்லாம் கோவப்படுவார்னு அமைதி காத்தாங்க, அது என்னன்னு புரியல. அவர் இறந்த பிறகு அவருடைய இறப்பினுடைய ஆழம் என்னங்கிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திரு அவை புரிந்து கொண்டது. அப்புறம் எல்லாரும் என்ன செய்தாங்க, அதே வழியில் ட்ராவல் பண்ணி தங்களுடைய இன்னுயிரை கொடுக்குறாங்க. அதற்கு பின்னாடி வந்தவங்க இன்னும் அதிகம் இயேசுவினுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்கிறாங்க. இப்படியாக திரு அவை என்பது ஏதோ ஒரு ராத்திரியில் ஏதோ உட்காந்து எல்லாம் புஸ்தகத்தில் எழுதி இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட கம்பெனி கிடையாது. இட்ஸ் நாட் எ லிமிட்டட் கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மாதா டிவி லிமிடெட் அப்படி சொல்லுவாங்க, ஸ்டெர்லைட் லிமிடெட் அப்படி சொல்கிறாங்கள, ஒரு கம்பெனிக்கு லிமிட்டட்னு சொல்லுவாங்க கம்பெனிக்கு பேர். அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது. கடவுள் உருவாக்கிய ஒரு அருமையான தளம், அதனுடைய ஆழம் எல்லாமே திரு அவையில் பொதிந்து கிடக்கிற அற்புதங்கள். அதனால தான் வெறும் பைபிளை தூக்கிக்கிட்டு நான் வந்து வார்த்தையை வச்சு நான் என்னை காப்பாற்றி கொள்வோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் செயல்பாட்டுக்கான தளம் எங்கேன்னு கேட்பார். அப்போ அந்த செயல்பாட்டுக்கான தளம் திரு அவையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம இணைந்திருக்கிற அபிஷேகங்களாக இருக்கணும், திரு அவையோடு இணைந்திருக்கணும். திரு அவைக்குள்ளே யார் யார் இருக்கிறா, மக்கள் எல்லாம் கட்டி எழுப்பப்படுகிறவங்க இருக்கிறாங்க. த சர்ச் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் த பில்டிங். சர்ச் அப்படின்னு நம்ம இறையியல் பின்னணியில் நம்ம சொல்லுகிற வார்த்தையினுடைய அடையாளம் மக்களை குறிக்கிற அடையாளம். திரு அவைன்னா மக்கள். அதனால தான் மக்களை மையப்படுத்துகிற திரு அவையை நம்மளுடைய திரு அவை வந்து உருவாக்க முயற்சிக்கிறது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் கொடுத்தது. அதில் பழமைவாதிகள் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எதற்காக நிறைய மாற்றங்கள் கொடுத்ததுன்னா மக்கள் மையமாக இருக்கக்கூடிய ஒரு திரு அவை வேணும். முன்னாடி பின்னாடி திரும்பி பூச வச்சாங்க, வி டோன்ட் கேர் அபவுட் யூ, வி ஆர் ஒரிட் அபவுட் காட் அண்ட் காட்ஸ் பிஸ்னஸ். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க கடவுளே இந்த மகிமையான அவருடைய பிரசன்னத்தை மக்களோடு இருக்க வேண்டும் தானே இறங்கி வந்தார். அப்போ மக்களுக்கு அதை காட்டாமல் நம்ம பேசாட்டு ஒரு தனியாக ஒரு பூசை வைக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு வத்திக்கான் சங்கத்தில் இதெல்லாம் அலசி ஆராய்ந்து அதை என்ன செய்தது, ஒரு புதிய பரிணாமத்தோடு நிறைய காரியங்கள் அவங்க மக்கள் தொடர்போடு கூடிய ஒரு திருவையை உருவாக்க முயற்சித்தது. அது நிறைய பேர் அது விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் விவாதமாகவே இருக்கிறது. செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கும்பாரத்தை எடுக்கலாமா. நானே சில நேரத்தில் அதை நகைச்சுவையாக பேசுவேன், கும்பாரத்தை எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். அதனால தான் நம்ம ஆயர்கள் வந்து அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. சும்மா கண்டதுக்கும் தூக்கிக்கிட்டு வந்துடாத, சொம்பை தூக்கிட்டு வந்து நின்றுடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷம், நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வு, அப்போ அதை நீங்கள் செய்யுங்க. மற்றபடி எல்லா நேரத்துலையும் இதுதான் இருக்கக்கூடாது. மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் வழிபாடு. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, சும்மா அந்த ஃப்ளவர் வாஷ்னு சொல்லி எல்லாம் அந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் வைக்காதீங்க, ரியல் ஃப்ளவரை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, வி ஒபே த ஆர்டர். ஏன்னா இதெல்லாம் ரியலைசேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின்னாடி எங்கேயா போனோம்னா உடனே அவங்க முன்னாடி தள்ளுவாங்க. இந்த திரு அவையினுடைய செயல்பாடு என்னென்னா நம்மளை நெறிப்படுத்துறது. ஆடு ஷெப்பர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை ஓட்டிக்கிட்டு போகிறவர் ப ப ப ப அப்படின்வார். ஒரு ஆட்டை தட்டி விட்டார்னா போதும், அந்த ஆடு எல்லா ஆட்டையும் நெறிப்படுத்திடும், அப்படியே தள்ளிட்டு வந்துடும். அதே மாதிரி தான் திரு அவை எங்கேயாவது பிசகி போச்சுன்னா ஆயர்கள் உடனே ஒன்று கூடி வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பேசி அதை நெறிப்படுத்துவாங்க. இப்படி தான் திரு அவை வந்து வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் திரு அவைக்குள்ளே உங்களை வைத்து கொண்டீங்கன்னா நீங்கள் காணாமல் போகாமல் இருப்பீங்க. நீங்கள் வெளியில் போய் ஒரு தனியாக நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே, யூ ஆர் ஃப்ரீ டு டூ தேட். நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய அறிவு திரு அவையினுடைய அறிவை விட உயர்ந்ததாக இருந்ததுன்னா நீ ஜெயிப்பேன். திரு அவையினுடைய அறிவு என்பது ஏதோ ஒரு 50 வருடமோ ஒரு 60 வருடமோ நம்முடைய வாழ்நாளுடைய வருடங்களைப் போல் அல்ல. அது கடந்த ஒரு நிலையில் இயேசு சுவாமியிடமிருந்து வருகிற ஒரு அபிஷேகம். அதனால தான் சொல்லுகிறோம், இதற்கு எதிராக யாராவது கருத்துக்களை சொல்லுகிற போது அவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் நம்ம சோதித்து பார்க்கணும். அவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தினுடைய ஆழம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சும்மா மனசுக்கு பிடிக்குது அப்படின்னு குடுகுடுப்பகாரம் சொல்கிறது கூட தான் மனசுக்கு பிடிக்குது, உடுக்கடிச்சிட்டு சொல்கிறவங்க கூட மனசுக்கு பிடிக்குது. எல்லாமே ரோட்டு ஓரமாக உட்காந்து ஒரு லேகியம் விற்பார் பாருங்க. ஒரு தடவை நான் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தேன், ஒருத்தர் லேகியம் விற்கிறார். வயிற்றுப்போக்குக்கு லேகியம், கால் வலிக்கு லேகியம். உண்மையாலும் சொல்கிறேன், அவர் மட்டும் சாமியாராக வந்திருந்தார்னா அவர் செம லெவலில் ஏறி போயிருப்பார். ஏன்னா அவருடைய பேச்சு என்னை ஈர்த்தது. நம்மளே நான் இவ்வளோ பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஈர்க்கக்கூடிய விதமாக இருக்குது. ரோட்டில் போகிறவனெல்லாம் இது ஒரு பெரிய கூட்டம், யாரையும் வானு கூப்பிடல. அவர் பேச 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 எல்லோரும் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் ஜெய்ஜின்னு அவர். நானும் போய் என்ன விற்கிறாங்கன்னு பார்த்தேன், உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா லேகியம் விற்கிறவர். அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் கொஞ்சம் அப்படியே நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிற. இன்றைக்கி சீரியல் நீங்கள் பார்க்குறீங்களே, சீரியல் பாருங்கள் அது எவ்வளோ சுவையுள்ளதாக கொடுக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சில பேரெல்லாம் அப்படி ஒரு சுவையுள்ளதாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக இதை சொல்லுகிறோம். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகணுமா, எல்லாம் சோம்பேறி ஆகிடுச்சு, எல்லாம் வீட்லேயே உட்காந்து பார்த்துக்கலாமே அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க. தயவுசெய்து முடங்கி போயிடாதீங்க. நீ முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும். நீ முடங்கி கிடந்தீங்கன்னா சிலந்தி பூச்சி பார்த்திங்களா, வா நம்முடைய வீட்டில் மூளையிலலாம் சிலந்தி கூடு கட்டும், அந்த சிலந்தி கூட உன்னை சிறைபிடிச்சிடும். அதனால் டோன்ட் ஃபால் ப்ரே டு திஸ் லேசினஸ், லெட் அஸ் கெட் அப் அண்ட் கோ டு த சர்ச். எங்களுடைய பூசையை நீங்கள் முடியாதவங்க வீட்டில் இருந்து பாருங்கள். இன்னும் ஆலயங்கள் திறக்கப்படலை அப்படின்னா வெரி வெல், யூ கண்டினியூ டு சீ திஸ் மேஸ். நாங்கள் அதை மறுக்கலை, ஆனால் கோயிலுக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிற போது தயவுசெய்து ஆண்டவரை நோக்கி ஓடணும். இஸ்ரேல் மக்கள் இதில் அவங்க எருசலேம் ஆலயத்திற்கு வருஷ வருஷம் போகணும். அவங்க அப்போ போகும்போது அவங்க அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்தை பார்ப்பாங்களாம். அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சி மேலிட அவங்க என்ன செய்வாங்களாம், பாட்டு பாட ஆரம்பிப்பாங்களாம். அது அவங்களுடைய பெரிய ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். அதே போல் நம்முடைய ஆலயத்திற்கு நம்ம தகப்பனை தேடி போகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியின் அடையாளம். அங்கே தான் வந்து திரு அவையினுடைய அடையாளம் இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே நம்ம மட்டும் உட்கார்ந்துருக்கிறது இல்லை, குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை இல்லைன்னு சொல்லலை. அந்த குட்டி திருச்சபை என்ன செய்யணும், சபையாக இணைகிற போது அங்கே ஒருவர் ஒருவரை பார்த்து கொள்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் சம்திங் குரேட். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இதெல்லாம் வந்து நீங்கள் உணர்ந்து பார்க்குற ஒரு அபிஷேகம் இருக்குது பார்த்தீங்களா. அது இத்தனை வருடங்களாக உங்களை தாய் திருச்சபை, அது தாய் திரு அவைன்னு தான் நம்ம சொல்கிறோம், நம்மளை தோளில் சாட்சி கொண்டு நம்மளை மடியில் போட்டு அது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நிறைவாய் கடந்து வர உதவி செய்த ஒரு திரு அவை. அதனால் அந்த திரு அவையினுடைய அடையாளங்களை நம்ம விட்டுடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், ஆழமாக கருத்தாக அதை பிடித்து அதன் ஊடாக நம்ம கடந்து சென்று அபிஷேகத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கி கடவுள் பாருங்க, அதுக்கு தான் நமக்கு சில வழிகளை சொல்லி கொடுக்குறார். இன்றைக்கி முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவரை குறை சொல்கிறவங்கள பற்றி முதல் வரி சொல்லுது, தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது, உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. பார்த்தீங்களா, முதல்ல ஆண்டவர் தன்னை ஜஸ்டிஃபை பண்ணுறார். கடவுளையே குற்றம் சொல்கிற மக்கள் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளை குற்றம் சொல்கிறவங்க இல்லாமல் போயிடுவாங்களா? நிறைய பேர் மனம் உடைஞ்சி போயிடுறாங்க, அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மனம் உடைஞ்சி போயிடுறாங்க, தங்களுடைய நன்மைத்தனத்திலிருந்து பின்வாங்கிடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது, மனம் உடையிறதெல்லாம் இயல்பு தான். ஆனால் மீண்டும் நம்ம என்ன செய்யணும், மனசை கட்டி எழுப்பிக்கணும், அவ்வளோதான். அவங்க யார், அவங்க நேராக என்ன மோட்சத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்காங்களா நம்மள்கிட்ட சொன்னோடனே நம்ம வந்து அதை உடனே உன்ன ஃபீல் பண்ணுறதுக்கு? அவங்க நேர்மையாளராக இருந்தாங்கன்னா சூசேப்பர் மாதிரி கரெக்டாக செஞ்சுருப்பாங்க, நம்மக்கிட்ட சொல்ல வேண்டிய செய்தியை கருத்தாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லலையே, அவங்க காயப்படுத்தியிருக்காங்க. அப்போனா அவங்கக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியில் வந்திருக்கு. நமக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியில் வரும். அதனால தான் கடவுளையே குற்றப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. நம்முடைய ஜெர்மனி நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது, அதை பற்றி ஒரு வரலாறுலாம் நீங்கள் படித்தவங்களுக்கு தெரியும். அதை வந்து கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனின்னு ரெண்டு ஜெர்மனி இருந்தது, பிரிந்தது இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு. அப்போ அந்த ரெண்டு பிரிவுக்கு அடையாளமாக என்ன செய்தாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய மதில் சுவரை கட்டினாங்க, பெர்லின் சுவர் அப்படின்னு. அந்த பெர்லின்கிற இடத்துல தான் அந்த பிரிவு நடந்தது, அதனால் அதுக்கு பேர் பெர்லின் சுவர், பெர்லின் வால் அப்படின் வாங்க. அப்போ அந்த காட்டம், அந்த வேதனை அதிகமாகவே இருந்துச்சு, கொந்தளிச்சுக்கிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ளே. அப்போ என்ன செய்தாங்க, ஒரு முறை இந்த கிழக்கு பக்கம் இருக்கிறவங்க, கிழக்கு ஜெர்மனியை சார்ந்தவங்க, மேற்கு ஜெர்மனி ஆட்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, குப்பைகளை கொண்டு வந்து அந்த அவங்க பக்கம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அதை பார்த்துட்டு இருந்தவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், இவங்களும் பதிலடி கொடுக்கணும் இல்லையா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், நீ ஒரு லாரி கொட்டினியா, நான் 9 லாரி கொட்டுறேன் பார் அப்படின்னு செய்திருக்கலாம். இதுதான் நம்ம இயல்பு. ஆனால் அவங்க அந்த இயல்பை, பழிவாங்குகிற இயல்பை தாண்டி வேறு ஒன்று செஞ்சாங்க. அவங்க என்ன செய்தாங்களாம், ஒரு லாரி நிறையா மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவு பதார்த்தங்கள், முட்டைகள், பிரெட்டு, ஜாமு, இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய நல்ல உணவு பதார்த்தங்களை கொண்டு வந்து அந்த பக்கமாக, கிழக்கு ஜெர்மனி பக்கமாக இறக்கி வச்சுட்டு அங்கே ஒரு வசனத்தை எழுதி வச்சாங்களாம், யார் யார்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதை தான் கொடுக்க முடியும், உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் கொடுத்தீங்க, எங்கக்கிட்ட இருக்கிறத நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. அதை படித்தவர்கள் உண்மையாகவே நல்ல மனுஷங்க, மனம் மாறிட்டாங்க. மனம் மாறி அவங்க என்ன செய்தாங்க, அந்த மக்களுக்கு மேற்கு ஜெர்மனிக்கு போகிறதுக்கு எந்த தடையும் இல்லாத உத்தரவையெல்லாம் கொடுத்து கிழக்கு ஜெர்மனி தன்னுடைய நன்றியை அவங்க வெளிப்படுத்தி மனமாட்டத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. இது நல்லவங்க செய்கிற காரியங்கள் பாருங்களேன். நீயா எனக்கு பாடம் சொல்லித்தர அப்படின்னு சொல்லி அவங்களும் ரிட்டாலியேட் பண்ணியிருக்கலாம், இல்லை. இன்றைக்கி பாருங்கள், நன்மை செய்கிற கடவுள், நம்ம எவ்வளோ தான் தீமை செய்தாலும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் தன்னை கடவுள் என்று இன்றைக்கும் அவர் நிரூபித்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் நாம் மனம் மாறுகிறோமா? ஒரு சகோதரி திடீர்னு ஒரு இடத்துல, நான் ஜெபத்துக்கு போன இடத்துல வந்தாங்க. வந்துட்டு என்னை பார்த்தோன்னையும் பரிச்சயமான ஒரு குடும்பத்தினர், அதனால் என்னை பார்த்த உடனே அவங்க ஓன் அழுதுவாங்க. அவங்க வீட்டில் என்னென்னா ஒரு இறப்பு, ஒரு நபர் இறந்துட்டாங்க. அந்த இறப்பை குறித்து பல வருடங்களாக அவங்க காயத்தோடு இருக்கிறாங்க. அவங்க பார்த்த உடனேயும் கேட்குறாங்க, ஏன் கடவுள் எனக்கு இந்த மாதிரி செய்தார், என் குடும்பத்திற்கு ஏன் கடவுள் இதை செய்தார், நான் கடவுளை மன்னிக்க மாட்டேன். கடவுளையும் மன்னிக்க மாட்டேன், அப்புறம் யாரை தான் நம்ம மன்னிக்க முடியும்? பாருங்கள், அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை, ஆசீர்வாதம் இல்லை, பணம்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் நிறைவை காண முடியாது. அவங்க செய்கிறதெல்லாம் தப்பாக தான் இருக்கும், அவங்க தொட்ட காரியமெல்லாம் துலங்காதுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அதை நாங்கள் பார்த்தோம், அவங்க தொட்ட காரியமெல்லாம் சரியில்லாமல் போகிறதையும், அவர்களை நம்பியவர்கள் எல்லாம் குழியில் விழுவதையும், அவங்கள நம்பி கையை பிடிச்சா விழுந்துருவாங்க. பாருங்கள், இது எதுக்காக சொல்லுகிறேன்னு சொன்னால், கடவுளை வந்து குறை சொல்லுகிற ஒரு மனநிலை. ஓகே, ஒரு குடும்பத்தில் நம்மளுடைய உறவு ஒன்று மறிக்கிற போது இருக்கிற காயம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் அது வந்து எதிர்பாராத நேரத்தில் நடக்கிற ஒரு மாதிரியான காரியமாக இருந்ததுன்னா, அது வித்தியாசமான ஒரு இறப்பாக இருக்குதுன்னா, கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை போய் நம்ம கடவுளுக்கு போய் குற்றப்படுத்தக்கூடாது. என்ன, அவர் யாரை காலை தட்டி விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா, இல்லை யாரை சீக்கிரம் தூக்கிட்டு போகலான்னு அவர் என்ன கயிறை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரா? இல்லையே. கடவுள் அப்படி கொலை செய்யக்கூடிய மனநிலையோடு இருந்தால் அவரை கடவுள் நம்ம சொல்ல முடியாது. ஆகவே தான் இன்றைக்கி கடவுளை குறை சொல்லுகிற மனநிலையோடு இருக்கிறவர்களுக்கு முதல் வரி சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக நம்ம நின்று பார்க்கணும், நம்ம எத்தனை விஷயத்தில் கடவுளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் தான் ஆண்டவர் இப்படி பண்ணாரோ சொல்லிட்டுனா முடிஞ்சிச்சு கதை. யூ ஃபால் இன் டு திஸ் கேட்டகரி. பாருங்கள், ஆண்டவர் அப்படியா சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்கள், நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நாம் எவ்வளோ தான் நல்லவனாக இருக்கிறது, எவ்வளோ நாள் தான் நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தீயவனாக மாறுறது. நாங்களும் உலகத்தில் வாழ வேணாமா, நம்மளும் 4 காசு சம்பாதிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லவர்களாக இருக்கிறவர்கள் நீ தடம் புரண்டு போனின்னா நீ சாவது உறுதி. நீ நல்லது பண்ணியிருக்கிற 10 வருஷமாக, 15 வருஷமாக, 20 வருஷமானு சொல்லி கடவுள் என்ன செய்ய மாட்டார், உன்னுடைய தீமையை பொறுத்து கொள்ள மாட்டார். நீ நல்லவனாக இருந்தீன்னா கடைசி வரைக்கும் நல்லவனாக தான் இருக்கணும். யூ ஹாவ் டு டை ஃபார் குட்னஸ். நீ நல்லவனாக இருந்து சாவணுங்கிறது தான், மறிக்கணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னாடி வான்னா எவ்வளோ நாளைக்கு வரணும், இறுதி வரை வா, அவ்வளோதான். அதுக்கு தான் இயேசுசாமி கல்வாரி மலை வரைக்கும் ஏறி போனாருங்க. அதுலேயும் சிலுவைக்கு மேலே ஏறுறாரு பாருங்க. அப்போ இறுதி நிலை என்பது எங்கே இருக்குதுன்னா அதுதான் கிளைமேக்ஸ், அதுதான் இலக்கு. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நேரியவர்களாக இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கிறவங்க ஒரு 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 ஸ்டேஜில் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுறாங்க. ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி என்ன செஞ்சிடறாங்க, தங்களுடைய இயல்பை விட்டுட்டு தடம் புரண்டு போயிடுறாங்க. இல்லை, அப்படி போகக்கூடாது. ஆண்டவர் அவங்களுக்கு தான் இந்த வரிகளை சொல்கிறாரு, நீ அப்படி போனின்னா நீ சாவாய். பொள்ளார்த்தம் செய்த பொள்ளாப்பி நின்று விலகி, கெட்டவன் நல்லவனாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு நீ வாழ்வு அப்படிங்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் இவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். அதனால் தீமை செய்துட்டீங்களா, ஆண்டவர் இன்றைக்கு கூப்பிடுறாரு, எஸ் யூ கம் பேக் டு மீ. ஆண்டவர் சொல்கிறாரு அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து, ஐயோ போயிட்டேன் சாமி, வழி மாறி போயிடுச்சு சாமி, இனிமேல் என்ன பண்ணுறது, அப்படியே இருப்போம், சாக்கடையில் காலை வச்சிட்டோம் அப்படியே போடுவோமா, ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம், வி ஹேப்பன் டு டச் சம்திங், ஏதோ ஒன்று காலில் நம்ம மிதிச்சிட்றோம், அருவறுப்பான அல்லது அசிங்கமான காரியம், உடனே என்ன செய்கிறோம் நம்ம, பரவாயில்ல இருக்கட்டும்பா, கா செருப்பில் தானே மிதிச்சிருக்கிறேன் நம்ம சொல்லுவோமா, நம்ம செருப்பில் தான் ஏதோ ஒட்டியிருக்குதுன்னு நம்ம சொல்லுவோமா, செருப்பில் ஒட்டினா கூட என்னுடைய உடலில் ஒட்டியதை போலவே நம்ம உணர்ந்து என்ன செய்கிறோம், அந்த காலை ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கிக்கிறோம், அந்த அந்த காலில் செருப்பில் கிடக்கிற அந்த ஷூவில் ஒட்டியிருக்கிற அசிங்கத்தை நம்ம க்ளீன் பண்ணி நம்ம முடிக்கிற வரைக்கும் நம்ம அயராமல் என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோம், ஏதோ ஒன்றை செய்கிறோம், எங்கேயாவது ஓரமாவது போய் தேய்க்கிறோம் செருப்பை. பாருங்க, ஒரு அடிப்படையான ஒரு செயல் இது, நம்மக்கிட்ட நம்ம செய்கிற ஒரு அடிப்படையான ஒரு காரியம். அப்போ பாருங்க, செருப்பில் ஒட்டியதே நமக்கு பிடிக்கலன்னா நம்மக்கிட்ட ஒட்டி இருக்கிற தீமைகள் பாவங்கள், அதான் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும், ஒன்று ரெண்டுலாம் இல்லை, அனைத்து நின்றும் விலகாவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, விலகிவிட்டால் சாரி விலகிவிட்டால் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். தேவ பிள்ளைகளை இந்த சாக மாட்டார்னு சொல்கிறத பார்த்து நீங்கள் உடனே நினச்சிக்க கூடாது, அப்போ உலகத்தில் சாவே வராதா அப்படின்னு. இந்த பைபிளில் வந்து சாவுன்னு சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா ஆத்மாவினுடைய சாவு, உடலின் சாவு அல்ல. சாவுற எல்லாருமே சாவறதில்லை, உடலின்படி எல்லாருமே மரிக்கிறோம், ஆனால் வெளியில் போனோன்னு தான் தெரியும் அந்த ஆத்மா மீட்புக்குள்ளே போகுதா சாவுக்குள்ளே போகுதா. பவுலடியார் அதான் சொல்கிறாரு, பாவத்திற்கு கிடைக்கும் கூலி மரணம். எவன் ஒருத்தன் பாவத்தில் வாழ்ந்து வாழ்ந்து மரிக்கிறானோ அவனுக்கு கிடைக்க போகிறது மரணம். அந்த ஆத்மா என்ன செய்யும், சாவுங்கிற வேதனைக்குள்ளே போய் தீமைக்குள்ளே போய் பிசாசுக்கு கையில் போகும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்கிறாரு பாருங்க, இந்த நற்செய்தியை அதுக்கு தான் நமக்கு விளக்கிறார். இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு பழைய ஏற்பாட்டில் இதற்கான விளக்கத்தை என்ன செய்கிறாரு, நற்செய்தியில் கொடுக்குறாரு பாருங்க. எசேக்கியல் 18:24 இதற்கான அழுத்தமான ஒரு வார்த்தை வருது. இது 25 வந்திருக்கு, அதுக்கு முந்தைய வசனம், நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொள்ளாரை போல் வெறுக்கத்தக்கவற்றையெல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ, அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. ப்ரைஸ் தி லார்ட். பயமாக இருக்குது இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது நமக்கே. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். பாருங்கள், அதனால தான் இன்றைக்கி நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு அருமையான உதாரணத்தை கடவுள் கொடுக்குறாரு. ஓமை வாயிலாக பேசுகிறார். ஒருத்தருக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. அதில் முதல்ல ஒருத்தன்ட்ட போய் அப்பா கேட்குறாரு, எப்பா நீ திராட்சை தோட்டத்துக்கு போய் எனக்காக வேலை செய் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், முதல்ல நான் போக முடியாது, எனக்கு வேலை கிடைக்குன்ட்டான். ரெண்டாவது ஆள், இந்தா போகிறேன்பா அப்படின்னா, ஆனால் சொல்லிவிட்டு அவன் போகலை, போகமாட்டேன்னு சொன்னவன் போயிட்டான். இதுதான் கதையோடைய சுருக்கம். இப்போ நீ சொல், எவன் நல்லவன், ஆண்டவர் எவன் என் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் யார்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, மூத்தவர் தான் அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் யோசித்து பார்க்கணும், நீங்கள் எந்த கேட்டகரியில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு. அந்த ஓமைகள் வாயிலாக எதுக்கு கடவுள் இப்படி பேசுகிறாருன்னா, கன்வின்ஸ் பண்ணுறாரு அவங்கள. ஆண்டவர் அவங்களுக்கு உடைச்சி, உண்மையை உடைச்சி பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. நாத்தான் பார்த்தீங்கன்னா தாவீது அரசர்கிட்ட வந்து அவருடைய பாவம் என்னன்னு சொல்லுகிற போது அவர் என்ன செய்வார், கதை சொல்லுவார். ஒருத்தன் இப்படி தான் இருந்தான், ஆட்டுக்குட்டி வச்சுருந்தான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், படித்து பாருங்கள். பாருங்கள், அதுதான் கடவுள் இந்த இடத்துல நமக்கு விளக்கி சொல்லி ஏதோ ஒன்றை உறுதி செய்கிறார் நம்முடைய மனசுக்குள்ளே. அப்போது இரண்டு வகையான மகன்களை நம்ம இந்த கதையில் பார்க்குறோம். ரெண்டு வகையான மகனுக்கும் அந்த ஒரு ஒருத்தர் தான் அப்பாவாக இருந்தார். நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் அப்பா தான் கடவுள், பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல உலகத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் சூழ்ந்திருக்கிற இடத்துல எல்லாருக்குமே கடவுள் தந்தையாக இருந்து செயல்படுகிறார். அதனால தான் ஒரு இடத்துல நல்ல செய்தி சொல்கிறார், ஒரு இடத்துல கண்டிப்பின் செய்தியை வைக்கிறாரு. யாருக்கு என்ன தேவையோ அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் மாற்றத்திற்கு தங்களை உட்படுத்த வேண்டும்னு ஆண்டவர் விரும்புகிறார். காயினுக்கும் ஆபேலுக்கும் ஒரே செய்தி அல்ல. ஆபேலுக்கு கடவுள் எதுவுமே சொல்லலை, ஏன்னா அவன் நேரியவனாக இருந்தான். காயினுக்கு தான் செய்தி சொல்லப்பட்டது, நீ மனம் மாறணும், நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா. தொடக்கநூல் 4:7. அதனால் இன்றைக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய செய்தி எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்கொண்டு எல்லாம் ஆண்டவர் நம்மளை தூக்கி வச்சிருவாருன்னு போயிடக்கூடாது. நீ தீய வழியில் இருக்கிறியா, ஆண்டவருடைய கண்டிப்பையும் அவருடைய கண்டிப்பான காரியத்தையும் நம்ம உணரணும். பாருங்கள், இதில் நம்ம பார்க்குறோம் அந்த நற்செய்தியில் அந்த தகப்பன் வந்து பிள்ளைகளை வேலைக்கு போக சொல்கிறார், கேட்குறாரு, தோட்டத்துக்கு நீ போவியா எனக்காக. இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைகளை இந்த மாதிரி நன்மைகள் செய்வதற்கான அடையாளத்திற்கு அவங்க என்ன செய்யணும், அழைச்சிட்டு போகணும். சிறப்பாக தோட்டத்திற்கு போகிறது எதற்காக, அங்கே போய் உழைக்கிறதுக்காக, உடல் உழைப்பு. இன்றைக்கி உடல் உழைப்பை பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறதே இல்லை. பிள்ளைங்க கையை தூக்கக்கூடாது, காலை தூக்கக்கூடாது, அவ்வளோதான். நீ எதுவும் செய்யாத, நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, பிள்ளைகளை உழைக்க கூடாது. உழைப்பு என்பது அது ஒரு மதம், இட்ஸ் எ ரிலீஜியன். வர்க்கிங் இஸ் எ ரிலீஜியன். ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், அங்கே எழுதி போட்டிருக்கிறாங்க, உழைப்பது தான் ஆன்மீகம் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. அது ஒரு ஆன்மீகத்தினுடைய அடையாளம். அதை பெற்றோர்கள் இந்த இடத்துல கொடுக்கறது போல் தகப்பன் கொடுக்குறாரு பிள்ளைகளுக்கு, அதே போல் நீங்களும் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இந்த உழைப்பினுடைய ஆழத்தை கொடுக்கணும். உழைப்பினுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுப்பது மதத்தினுடைய அடையாளத்தை நம்ம வெளிப்படுத்துவது. சோம்பேறித்தனத்தை அல்ல, எந்த மதமும் அப்படி சொல்லிக் கொடுக்கறது அல்ல. ஆகவே பாருங்கள், இருவரையும் பணிக்கு செல்ல அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு வந்து உழைப்பினுடைய மகத்துவத்தை சொல்லுது. தோட்டத்தில் வேலை செய்ய அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னாக்க அது உடல் உழைப்பை அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அந்த இடத்துல மகனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, உண்மையை எதிர்பார்க்கிறாரு. ஆனால் வார்த்தை வருது வெளியில், ஆனால் எது உண்மை தெரியாது. அவர்கள் செயல்பாட்டில் தான் அந்த உண்மை வெளிப்படுது. அந்த செயல்பாடை தான் என்னென்னு சொல்கிறோன்னா, கீழ்ப்படிதல். அப்பா கேட்டுட்டாரு, நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு இந்த மகன் என்ன செஞ்சிட்டான், யோசிக்கிறான், ரீசனிங். சரி, சொன்னது தப்பாக சொல்லிட்டான், ஆனால் என்ன செஞ்சிட்டான், தன்னை மாற்றிக்கிட்டான், ரிவர்ஸில் வந்துட்டான். அப்பா சொல்லியிருக்காரு, நம்மக்கிட்ட வந்து கேட்குறாரு அப்பா, நம்ம அப்பா போகலன்னா, நம்ம போகலன்னா அப்பா தானே போவார். பாருங்கள், இவன் என்னென்ன யோசிச்சிருக்கணும். அந்த மூத்த மகன் உடனே தன் மனதை மாற்றிக்கொள்கிறான். ஆனால் இளையவன் என்ன செய்கிறான், சரின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு டிமிக்கி கொடுக்குறான். தன் அவனும் யோசிக்கிறான், அவர்கிட்ட சொல்லுவான் இப்போ என்ன, இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு போகலன்னா என்னப்போ. குருமடத்தில் நாங்கள் படிக்கும் போது சொல்லுவாங்க, பெல் இஸ் த கால் ஆஃப் காடுன்னுவாங்க. பெல் அடிக்கும் போது அந்த பெல் சொல்லுதான், அவங்க சொல்லி கொடுத்தது எங்களுக்கெல்லாம். அந்த பெல் சொல்லுது, நீ எங்கே இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீ அங்கே இருக்கணும், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பெல் வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு போகணுன்னா நான் சாப்பாட்டு அறையில் இருக்கணும். பெல் அடிக்கிறது சொல்லுது, நீ ப்ளே கிரவுண்டில் இருக்கணும் அப்படின்னு. அப்போ நான் ப்ளே கிரவுண்டில் இருக்கணும். இதுதான் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. த ரியல் ப்ரேயர் இஸ் டு ஆக்ட் அக்கார்டிங் டு த சவுண்ட் ஆஃப் காட். கடவுள் என்ன அழைப்புக்கு கொடுக்குறாரோ அந்த அழைப்பின் ஏற்றபடி அங்கே இருக்கணும். சில நேரத்தில் குருமடத்துலலாம் ஃபாதர்ஸ் ரவுண்ட்ஸ்லாம் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டில் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, இங்கே வேணால் தூங்கிக்கிட்டு இருப்பான் டார்மெண்ட்ரியில். அது தப்பு, ரீசன் இல்லாமல் இருந்தால். அவன் குளிச்சிக்கிட்டு இருப்பான், விளையாடவே போக மாட்டான், சோம்பேறியாக இருப்பான். பாருங்கள், அப்போது கான்ட்ரரியாக செயல்படுறது. அது கடவுளுக்கு உண்மை. சின்ன சின்ன காரியத்திலலாம் நம்ம உண்மையாக இருக்கணும். இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற படிச்சுட்டு வருவாங்க, அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, எதாவது திட்டுவாங்கன்ட்டு நம்ம என்ன செய்யறது, வேறு ஒன்று சொல்கிறது. திரைப்படத்துக்கு போகிறோம், வேற ஒன்று சொல்லிட்டு போகிறது, பாருங்க அது ரொம்ப ஆபத்து. அது ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் இல்லை. கீழ்ப்படிதல் ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் செமினரில் சொல்லிக் கொடுப்பாங்க. எங்களுடைய அதிகாரிகள் வந்து செடியை தலைகீழாக நடுறான்னா தலைகீழாக நடணும், அது அறிவெல்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த செடியை தலைகீழாக நடுன்னு சொன்னாங்கன்னா தலைகீழாக நடணும். இது நட்டா வராதுன்னெலாம் சொல்லக்கூடாது, ஐடியாவெலாம் சொல்லக்கூடாது. ஒபே த ஆர்டர், அவ்வளோதான். பாருங்கள், அப்படி ஒபே பண்ணுனா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். பெற்றோர்கள் சொல்கிறது பல நேரத்தில் தப்பாக இருக்கும், சில நேரத்தில் தப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிள்ளைகள் கீழ்ப்படியணும், அது தவறாக இருந்தால் கூட கீழ்ப்படியணும், அப்போது ஆசீர்வாதம். ஏன்னா மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, ஐயோ இந்த மனுஷன் தப்பாக சொல்லிட்டான், பரவாயில்ல இந்த பிள்ளை கீழ்ப்படிஞ்சிருச்சு. இப்போ கடவுள் என்ன செய்வார், இரட்டிப்பான ஆசீர்வாதமாக கொடுப்பார் உனக்கு. எனக்கு கொடுத்துருக்கிறாரு, என்னுடைய ஆயர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, ஒரு அப்பாயின்மெண்ட் போடுறாரு. அந்த இடத்துல எனக்கு வேலைகள், எனக்குரிய திறமைக்கான வேலைகள் இல்லைன்னு நானும் உணர்ந்தேன், மற்றவங்களும் உணர்ந்தாங்க. ஆனால் நான் கீழ்ப்படிதலோடு போய் அந்த இடத்துல உட்கார்ந்தேன். எல்லோரும் சொன்னாங்க, என்ன உங்களை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க, உங்களுக்கு என்ன அப்படி பிஷப்ட்டு போய் கேட்கலாம் வாங்க. நான் சொன்னேன், நோ நோ நோ, அவர் போட்டுட்டார், நம்ம உட்காருவோம், நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் பதில் சொல்லுவார் பாரு அப்படின்னு சொன்னார் அவர். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம மனுஷன்கிட்ட போய் நம்ம போய் போராடிட்டு இருக்க வேண்டாம், அவங்களுக்கு நம்ம அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவர் வேலை செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 15:22 பார்க்குறோம். சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிறபலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. ஆண்டவர் போனால் போயிடு, அவ்வளோதான். இன்றைக்கி எங்களுடைய தளத்திலையும் கூட ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறாங்கன்னா போகிறது கஷ்டப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, அதெல்லாம் ஆசீர்வாதமற்ற செயல். சொல்லலாம், நம்மளுடைய விருப்பத்தை போய் வெளிப்படுத்தலாம், அதுக்கு பிறகும் அவங்க வந்து பழி வாங்கிறதுக்கே போட்டால் கூட நாம் என்ன செய்யணும்னா ஒபே பண்ணணும். வென் யூ ஒபே, யுவர் காட் வில் ரெஸ்பாண்ட் டு யூ. வென் யூ ரியாக்ட், யூ ஒன்லி வில் ரியாக்ட், நாட் காட். கடவுள் உதவி செய்ய வரமாட்டார். கீழ்ப்படிதல், கடவுளுக்கு தெரியும் உள்ளே என்ன நடக்குது, உங்களை உணர்வுகளுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த போராட்டம், அந்த வெறுமை, அந்த வலி எல்லாம் அவருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, 2 அரசர் 18:12 சொல்லுது, ஏனெனில் அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவரது உடன்படிக்கையையும் ஆண்டவரின் ஊழியர் மோசையிட்ட கட்டளைகளை யாவற்றையும் மீறினார்கள், அவர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. எதிர்பார்க்கப்படுகிற காரியங்கள் செவி கொடுப்பது, கீழ்ப்படிவது. ஆகவே அந்த நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, மகனே நீ இன்று, அந்த நற்செய்தியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அப்பா சொல்லும்போது மூத்த மகன போய் தம்பி திராட்சை தோட்டத்துக்கு இன்றைக்கி போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லலை, இன்று இன்றைக்கி நீ போகணும் மகனே, இன்று பார்த்தீங்களா, ஏன்னா டுடே இஸ் த டே, டுடே இஸ் த டே. கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாளைக்கு கிடையாதுங்க. நிறைய பேர் நம்ம ஏமாந்து போகிறது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நன்மை செய்வோம், நாளைக்கு பைபிள் படிப்போம், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கதை வந்துச்சு, ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வராரு, வேலை முடிஞ்சு இரவு 10 மணிக்கு வராரு. அப்போ வேலைக்காரரை திறந்து விட்டு, எங்கள் அம்மா அப்படிங்கிறாரு, வீட்டில் ஒய்ஃபை கேட்குறாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு உங்களுக்கு ஒரு சின்ன நெஞ்சு வலி வந்து அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க, அப்புறம் எல்லாம் சரி பண்ணி அவங்கள வீட்டில் கொண்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னோனையும், அவர் என்ன திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு, என்ன தெரியல, ஏதோ ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் போய் அவர் என்ன செய்தாராம், மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாராம். உட்கார்ந்துட்டு மனைவியோட நல்லா உறங்கி கொண்டிருந்த மனைவிக்கு பக்கத்தில் உட்காந்து யோசித்து பார்த்தார், இதை மாதிரி மனைவி பக்கத்தில் உட்காந்து பல வருஷமாச்சே, நமக்காக ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான்னு நம்ம மறந்துட்டோமே, இவ்வளோ நாள் காசு காசு காசுன்னு ஓடுனேனே, இப்போ என் மனைவி சாயந்தரம் என்னுடைய உதவிக்காக ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேருந்து நான் எடுக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப மனவரியோடு அவர் அறைக்கு போயிருக்கிறாரு. அவர் அறையை போய் அவருக்கு சாத்தின உடனேயும் அங்கே சேரில் ஒரு ஆள் உட்கார்ந்து வந்துச்சான். யாருன்னு கேட்டால், மரண தேவதையான், அது கதையில் வருது. இன்றைக்கி உன் உயிரை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அது சொன்னிச்சான். இல்லை இல்லை, இன்றைக்கி என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நான் நிறையா வேலை செய்யணும், என் மனைவியோட நான் இனிமேல் வாழணும்னு இனிமேல் தான் நான் முடிவு பண்ணினேன், அப்படி இப்படின்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த மரண தேவதை விடலையாம். ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் போய் என் மனைவியோட பேசிட்டு வரேன், உனக்கு அது கொடுக்கப்பட முடியாது அப்படின்னு சொன்னதான். இது சாவை குறித்து ஒரு சின்ன ஒரு பதிவு, இறப்பை குறித்து. பாருங்கள், நம்ம நினைத்து வர முடியாது, அது நம்ம பிளான் பண்ண முடியாது அதுக்கு. அதனால தான் நாம் என்ன செய்யணும், இன்று நன்மைகள் செய்யக்கூடிய அடையாளமாக நம்ம மாறணும். ஒளியின் நாள் இந்த நாளாக இருக்கிறது. இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு அது ஒளியை கொடுக்கிற நாள். இன்றைக்கி ஆண்டவர் அழைக்கிறாருன்னா அது இன்றைக்கு ஒளியின் நாள். அது நாளைக்கு அது ஒளியின் நாளாக இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, அது இருளின் நாளாக வரும். அதனால தான் இன்றைக்குரிய நாளை நம்ம இன்றைக்கு சரியாய் பயன்படுத்தணும். ஆண்டவர் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மறைந்திருக்க அல்ல, நம்ம வெளியில் வந்து கடவுளுடைய திட்டத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான காரியங்களை செயல்படுத்த அழைக்கிறார். இந்த மூத்த மகன் முதல்ல மறுக்கிறான், அப்புறம் உணர்ந்து கொள்கிறான். அதே போல் நீ லேட்டானாலும் பரவாயில்ல, முதல்ல இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ அதை உணர்ந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்கிற அந்த தந்தையின் கட்டளையை போல் கடவுளுடைய கட்டளை நமக்கு வந்துட்டே இருக்குது. இதோ யூ ஹாவ் டு கோ அண்ட் ஒர்க். ஆண்டவர் நமக்கு அந்த கட்டளைகளை வைக்கிறார். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். எனக்கு என்ன கட்டளை, உங்களுக்கு என்ன கட்டளை, எல்லாருக்கும் ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் ஒரு குருவானவர், ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுக்கிறார், எழுந்து போ, இதை செய். ஆண்டவர் கட்டளை போடுவார். இன்றைக்கு காலையில் எனக்கு வேலைகள் பலுவாக இருந்தது, திடீரென்று ஒரு இறப்பு. அந்த இறப்புக்கு திருப்பலிக்கு வரணும்னு அவங்க விரும்பினாங்க, பங்கு தந்தையர்கள் கைவிட்டுட்டாங்க ஏதோ ஒரு வேலையின் நிமித்தமாக. அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற தந்தையர்கள் கூட வர முடியல. ஸோ அவர்கள் எனக்கு பழக்கமானவர்கள் என்பதனால் அவர்கள் எனக்கு செய்தி கொடுத்தாங்க, வந்து திருப்பலி வைக்க முடியுமா அப்படின்னு. ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, கெட் அப் அண்ட் கோ, அவ்வளோதான், ஐ ஒபேட் த ஆர்டர். ஆண்டவர் சொல்கிறார், அந்த திருப்பலி வைத்து கொண்டு இருக்கிற போது, அது வயதான தாய் மறித்தவங்க, திருப்பலி வைத்து கொண்டு இருக்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், ஷீ இஸ் இன் ஹெவன், ஷீ இஸ் இன் ஹெவன். வழிபாட்டில் பூசையில் சில நேரத்தில் பிரசங்கம் வராது, சிலத்தில் பாட்டு வராது. சில பேருக்கெல்லாம் பூசை வைக்கும் போது தடை வந்து இங்கே வந்து கழுத்து பிடிக்கும். சில பேருடைய வீட்டுக்குள்ளே ஜபம் பண்ண போனோம்னா இங்கே பிடிக்கும், வார்த்தையே வராது. குழப்பி குழப்பி ஏதாவது இழுத்து போட்டு ஜபம் பண்ணிவிட்டு வெளியில் ஓடியாந்துருவோம். ஆனால் அந்த தாய்க்கு பூசை வைக்கும் போது அப்படியே எலவேட்டட் ஸ்பிரிட்னு சொல்லுவோம், மனசு அப்படியே எலவேஷனாக இருக்கும். அப்படியே கண்ணை மூடுனா அது பிசாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க நிம்மதியாக ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிறாங்க. நம்மளை ஆண்டவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கார், ஆவியானவர் நிரப்பி அந்த மகளுக்கு மகிமை கொடுக்குறார். தேவப்பிள்ளைகளே, இதெல்லாம் அடையாளம். அதனால தான் சொல்கிறோம், நம்ம ஆண்டவர் கொடுக்குற கமாண்டை ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே இருக்கணும். என்ன கமாண்டு கடவுள் கொடுக்குறாரு, இன்றைக்கி என்ன கட்டளை கொடுக்குறாரு நமக்கு, போய் நம்ம போய் மூளையில் முடங்கிடக்கூடாது. நான் துவக்கத்தில் சொன்னேன், முடங்கி கிடந்தால் சிலந்தி உன்னை சிறைப்பிடிக்கும். மனுஷங்க நமக்கு அவதூறு பேசுகிறாங்க, இவங்க நம்மளை முடக்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்க, அவன்கிட்ட இருக்கிறது தானே வரும். பாருங்கள், இந்த வாய் துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்போ துர்நாற்றம் அடிக்கும், வயிறு புண்ணாக இருந்தால் துர்நாற்றம் வரும். அப்போ அவனுக்குள்ளே வயிறு புண்ணாக இருக்குது, வெளியில் வர்றது அப்படி தான் வருது. அதே மாதிரி தான் மனசு, அது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் செயல்கள் அப்படி தான் வரும். மற்றவங்க செய்கிற நன்மைத்தனங்களை பார்க்க முடியாது. அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க. அவங்க நீதிமான்னு நினைத்து கொண்டு இருக்கலாம், ஆனால் அவங்க யாருங்கிறத அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அவலட்சணமான வார்த்தைகள் சொல்லிடும். அதனால தான் சொல்கிறோம், செக் யுவர் செல்ஃப், இங்கே என்ன இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு எல்லோரும் இண்டோஸ்கோபி போயிடாதீங்க. இண்டோஸ்கோபி போனீங்கன்னாக்கா அதெல்லாம் தெரியாது. நம்மளை ஆண்டவர் பக்கத்தில் உட்கார்ந்து நம்ம இண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணும். இண்டோஸ்கோபினா என்ன, ஒரு பைப் மாதிரி உள்ளே விடுவாங்க, வயிற்றில் அல்சர் இருக்குதா, வயிற்றில் கட்டி இருக்குதான்னு பார்க்க, மனசு அடைச்சி போயிருக்குதான்னு எந்த இண்டோஸ்கோபியை வச்சு பார்க்குறது. ஆண்டவர் தான், ஆவியானவர் தான் நமக்கு இண்டோஸ்கோபி. பாருங்கள், எபிரேயர் இணைச்சட்டம் 28:5 சொல்லுது, உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகூடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் அப்படியே நின்றுடும். அதனால தான் சொல்கிறோம், சாபங்கள் வெளியிலேருந்து வருதுன்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. இந்த சாபத்துக்கு நான் செய்த காரியம், நான் பேசின வார்த்தை, நான் செயல்பட்ட காரியம் அது நிலைக்குது. அப்போ அது மாறணும்னா என்ன செய்யணும்னா நாம் மாற்றிக்கணும் நம்மளை, அவ்வளோதான். சேஞ்ச் யுவர் செல்ஃப், எவ்ரி திங் வில் சேஞ்ச். கடவுள் கற்றுத்தரார் பாருங்க. எபிரேயர் 12:5 தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளைகளுக்கு பேசுறது போல, பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே, அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தவறை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், முதல் மகனை போல மாற்றத்துக்கு உட்படணும். அதுதான் நம்மளுடைய 2வது வாசகத்தில் பவுலடியார் அதனால் சொல்கிறாரு, அழகாக நமக்கு கற்றுத்தராரு. உங்ககிட்ட என்னென்ன இருக்கணும், ஒரே எண்ணம், ஒரே அன்பு, ஒரே உள்ளம் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்க அப்படின்னு கேட்குறாரு. கட்சி மனப்பான்மை, வீண் பெருமை, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் உன்னை அழிவுக்கு கொண்டுட்டு போயிடும். நீயா நானா பார்க்க வேண்டாம். எந்த கட்சி மனப்பான்மையும், கட்சி மனப்பான்மைனா ஒன்றும் கிடையாதுங்க, அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். வீட்டில் 2-3 பேர் சேர்ந்துக்கிறது, ஒருத்தரை டார்கெட் பண்ணுறது, இது மாதிரி குருமடத்தில் சேர்ந்துக்கிறது, சிஸ்டர்ஸ் வாழக்கூடிய சபைகளில் பார்த்திங்கன்னாக்க சேர்ந்துக்கிறது, ஜாதி வழியாக சேர்றது, பொருளாதார ஸ்டேட்டஸில் சேர்ந்துக்கிறது, ஆணுங்கிற நிலையில் சேர்ந்துக்கிறது, பெண்ணுங்கிற நிலையில் சேர்ந்துக்கிறது, எல்லாமே எனிதிங் தட் இஸ் நெகட்டிவ் இஸ் ராங். பாருங்கள், நிறைய கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை, கிறிஸ்து இயேசு என்ன மனநிலை கொண்டிருந்தால் இறங்கி வரும்போது நீ யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு பார்த்தாரா, கருப்புன்னு பார்த்தாரா, சிவப்புன்னு பார்த்தாரா, எல்லாத்துக்கும் தானே ரத்தத்தை சிந்தினார். அதுதானே நம்ம பூசையில் சொல்கிறோம், எல்லாருக்கும் இது கொடுக்கப்படும், அதை உண்ணுகிற நீ எல்லாருக்குமா அடையாளமாக இருக்கணுமா இல்லையா, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ அவங்க இல்லை, அதனால் நான் இல்லை, இல்லை இல்லை, அவன் அறியாத நிலையில் இருக்கிறான், நீ அறிந்து கொண்டாயின்னா நீ மாறிடு, அவ்வளோதான். யூ பிகம் ஆஃப் கிரைஸ்ட், அவ்வளோதான், நீ இயேசுவாய் மாறு. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், இதெல்லாம் செய்கிற போது, ஆகவே இதெல்லாம் இயேசு செய்தார், அதனால் கடவுள் என்ன மகிமை கொடுத்தார், இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். மகிமை மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் இந்த நாமத்தை உயர்த்தினார் பார்த்தீங்களா, அதே போல் உயர்த்துவார். நம்மளை என்ன செய்யணும், மண்டியிட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். தேவப்பிள்ளைகளை தாழ்ந்து போகிறதுனால, கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்ற நம்ம தாழ்ந்து போகிறதுனால ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. நிறைய முறை அதை நான் அனுபவித்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது உறவுகளோட ஒரு பிரச்சனை, என் தாயின் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டது, அவர்தான் பிரச்சனைக்கு காரணம் என்று. அப்பொழுது கடைசியாக தீர்மானம் வைக்கப்பட்டது, போய் எங்கள் அம்மா போய் மன்னிப்பு கேட்கணும். நான் தான் கூட போனேன். இன்னமும் அந்த காட்சி என் கண்ணுக்கு முன்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிற, என் தாய் போய் மண்டிக்கிட்டு தலையை கீழே வைத்து மன்னிப்பு கேட்டார்கள் செய்யாத தவறுக்கு. அப்போ எனக்கு சிறுபிள்ளை என்பதனால உணர்வெல்லாம் துடிக்கலை, மனசு வழியாக இருந்துச்சு. ஆனால் அதனால தான் இன்றைக்கி அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனசுக்குள்ளே. அன்றைக்கி அவர்கள் நான் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த உறவுகள் எல்லாம் எப்படி போயிருக்குன்னு தெரியல. ஆனால் அவர்கள் தவறிழைத்தவர்களுக்கு முன்பாக தவறு செய்யாத என் தாய் மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்ட அந்த ஒரு காட்சி நான் இன்றைக்கும் உணர்ந்து பார்க்குறேன். இப்படி மண்டிக்கிட்டதுனால இன்றைக்கி என் தாய் தாழ்ந்து போய்விடவில்லை, அவர்கள் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை, அவர்கள் தன் பிள்ளை செயல்படுத்துவதை அவர்கள் கண்களால் காண கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். என் தகப்பனுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல, இந்த தாய்க்கு கிடைச்சிருக்கிறது. பாருங்கள், இது எந்த விதத்தில் நம்ம தாழ்ந்து போயிட்டோம், இப்போது அன்றைக்கி மண்டிக்கிட்டதுனால நம்ம என்ன அழிஞ்சு போயிட்டோமா இல்லையே, பல நிலைகளில் நாம் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ஏறினதை நினச்சி பார்க்க நம்ம மறந்துடுறோம். என் தேவ பிள்ளைகளே என்று உணர்ந்து பாருங்கள், நீங்களும் ஆண்டவருடைய தளத்தில் உங்களை அவருக்கு உகந்த பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுங்க. அவர் உண்மையான ஆசீர்வாதமாக உங்களை உயர்த்தி வழிநடத்துவார். ஆமென். அனைவரும் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.